ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம். அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் சாவிப்பாட்டியின் வணக்கங்கள். இன்னைக்கு நாம் 8வது எபிசோட் பார்க்க போகிறோம். 7வது எபிசோடில் கடைசியாக என்ன முடிஞ்சது? நம்ம ராமன் தாடகையை மோட்சத்துக்கு அனுப்பினார். அரக்கியாக இருந்த தாடகை கொன்று அவளுடைய பழைய உருவத்தை அவளுக்கு வர வச்சு அவளோட சாப விமோச்சனம் கொடுத்து அவளை முக்திக்கு அனுப்பி வச்சார் இல்லையா. அது எவ்வளோ ஒரு பெரிய காரியம். அதை முடித்து ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரும் அந்த ஆசிரமத்துக்கு போய் அவர் சொன்னார் இல்லையா, அந்த பிரம்ம யாகம் நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அவருக்கு கீழே நம்ம விஸ்வாமித்திர ரிஷிக்கு கீழே நிறைய முனிவர்கள் அங்கே அவர் கூட சேர்ந்து அந்த யாகத்தில் பங்கு பெறுறதுக்காக அங்கே இருக்காங்க. அப்போ இந்த யாக குண்டமெல்லாம் ஏற்பாடு செஞ்சு அவங்க யாகத்தை வெற்றிகரமாக தொடங்குறாங்க. நம்ம ராமனும் லக்ஷ்மணனும் ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் நின்று காவல் காக்கிறாங்க. ராமர் இப்படி நடந்தால் லக்ஷ்மர் அப்படி நடப்பார், லக்ஷ்மணன் அப்படி நடந்தால் ராமர் இப்படி நடப்பார். இப்படி சுற்றி சுற்றி அவங்க ரெண்டு பேரும் தன்னோட கையில் அம்பும் வில்லும் எல்லாம் வைத்து கொண்டு அப்படியே காவல் காத்துட்ருக்காங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் கண் மூடாமல் காவல் காத்துட்ருக்கும்போது என்ன நடக்குது? நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அந்த அரக்கர்கள் வருவாங்க. அதே மாதிரி வானத்திலிருந்து பறந்து ரெண்டு பேர் அப்படியே பார்க்குறாங்க, ரெண்டு அரக்கனுங்க. அந்த அரக்கங்களோட பேர் என்ன? ஒருத்தன் பேர் மாரீசன், இன்னொருத்தன் பேர் சுபாங்கு. மாரீசன் சுபாங்கு கிட்ட,
டேய் சுபாங்கு, அங்க பாருடா, அந்த விஸ்வாமித்திர முனிவர் மறுபடியும் யாகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆமா, அப்படித்தான் போல தோணுது. வா, நம்ம போய் நம்ம விளையாட்ட காட்டிடலாம்.
அப்படின்னு
சிரிச்சுட்டு அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நமக்கு நல்ல விருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு மாரிசன் சுபாங்கு கிட்ட சொல்றான்,
சுபாங்கு அங்க பாருடா, ரெண்டு பால்ய பசங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க, அழகா இருக்கானுங்களே, அவனுக்கு யாரா இருக்கும்? டேய், நமக்கு இன்னைக்கு சரியான வேட்டு தாண்டா
அப்படிங்கிறான் சுபாங்கு.
சொல்றான், சரியாக சொன்னடா மாரிசா, அங்க பாருடா எவ்வளவு அழகா இருக்கானுங்க, முதல்ல அவனுகளை நம்ம முடிச்சிடலாம்
அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. எங்க? வானத்துல. வானத்துல இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பலமா சிரிச்சிட்டு என்ன செய்யலான்னு பாக்குறாங்க. அப்போ சுபாங்கு என்ன செய்யறான், அப்படியே ஒரு வால் எடுத்து வீசுறான். அந்த வால் வீசின உடனே ராமர் என்ன செய்யறாரு, ஒரு அந்த வில்லை எடுத்து ஒரு அம்பு விடுறாரு. அந்த வாளை அதை அப்படியே தட்டி கொண்டு போயிடுச்சு. உடனே சுபாங்கு வந்து, அட, நம்மளோட வாளை இவன் தட்டி விட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ லக்ஷ்மணன் ராமன் கிட்ட சொல்றார், ராமண்ணா, நாம ஏன் இந்த மாயாவிகளை வந்து வதம் செய்து கொன்றக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அப்போ ராமர் சொல்றார், இல்லை லக்ஷ்மணா, நாம வந்து யாகத்தை காப்பா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம், அவங்கள கொல்றதுக்கு இல்லை அப்படின்னு ராமர் சொல்றாரு. உடனே லக்ஷ்மணன் சொல்றான், ராமண்ணா, இவங்களை நம்ம விட்டு வச்சோம்னா இவங்க வந்து நம்ம யாகத்தை நடத்தவே விட மாட்டாங்க, இவங்களை கண்டிப்பா நாம கொன்றணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராமர் சொல்றாரு, அவசரப்படாதே லக்ஷ்மணா, நம்ம அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு எச்சரிக்கை கொடுப்போம், அந்த எச்சரிக்கையை கேட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க உயிர் பழைச்சிக்குவாங்க, நம்ம எச்சரிக்கை பண்ணியும் அவங்க வந்து தொந்தரவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வில்லு அவங்கள கொன்னுடும் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறாரு. ராமர் சொல்றாரு, மாரீச்சனை கொல்ற எண்ணம் எனக்கு இல்லை, அதனால நான் வந்து மாணவ அஸ்திரத்தை அவன் மேலே எரியிறேன். அந்த மாணவ அஸ்திரம் அவனை மேலே பட்டுதுன்னா அவனை வந்து அப்படியே ரொம்ப தூரம் பின்னோக்கி தள்ளி கொண்டு போயிடும். அதை பார்த்த உடனே சுபாங்கும் பயந்துட்டு ஓடி போயிடுவான், பார்க்கலாம் அப்படின்னு ராமர் சொல்றார்.
சுபாங்கு, மகரிஷி விஸ்வாமித்திரரோட இந்த வேள்வியை நாம துவம்சம் செய்து விட வேண்டியதுதான்
அப்படின்னு மாரீசன் சொல்றான். அப்ப ராமர் தன்னோட வில்ல எடுத்து அந்த மாணவ அஸ்திரத்தை அப்படியே ஒரு மந்திரம் சொல்லி அப்படியே அந்த அம்பு போடுறாரு. அந்த அம்பு போய் அப்படியே அந்த மாரீசன் மேல குத்தி அவனை அப்படியே பேக்ல அப்படியே தள்ளி கொண்டு போய் அந்த வாயு வேகத்துல அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் அவனை தள்ளி கொண்டு போய் பின்னாடி வீசிடுச்சு. அப்படி மாரீசனை தூக்கி எரிஞ்சிட்டாரு ராமன். அதை பார்த்த உடனே சுபாங்கு பயந்துட்டான், பயந்து அவனும் பொஸ்ன்னு அப்படியே அங்கிருந்து காணாமல் போயிட்டான். உடனே அப்படியே விஸ்வாமித்திரர் பார்க்குறாரு ஒரு கண்ணில் இது நடக்கிற விஷயத்த. அவருக்கு அப்படியே முகத்தில் ஒரு நிம்மதி தெரியுது, சந்தோஷம் தெரியுது. இவர் லக்ஷ்மணன், அண்ணா நீங்கள் சொன்னது சரி, சுபாங்கு பயந்து ஓடிவிட்டானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு அவங்க அங்கே நினச்சிட்ருக்கும்போது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே திரும்பவும் மேலே பார்த்தா பயங்கர சத்தம். என்னன்னு பார்த்தா இந்த மாரீசனும் சுபாங்குவும் போய் சும்மா ஒரு 1000 அரக்கர்களை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. வானத்தில் அத்தனை பேர் சுற்றி வந்துட்டுருக்காங்க. அப்போது ராமர் வந்து உடனே அப்படியே பார்க்குறாரு, என்ன செய்து இதை சரி பண்ணலாம், இவனுகளை எப்படி கையாளலாம் இவனுகளை அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் அவர் ஒரு மந்திரத்தை உச்சரித்து இன்னொரு அம்பை அவர் எறிகிறாரு. அந்த அம்பு போய் என்ன செய்துன்னா, இவங்க யாகம் செஞ்சிட்ருக்கிறதுக்கு மேலே அப்படியே ஒரு 10-20 மேலே அப்படியே சுற்றி ஒரு வளையம் மாதிரி போடுது அந்த அம்பு. அந்த ஒரு வளையத்தை அப்படி உருவாக்கிச்சு. அப்போ அந்த வளையம் உருவாக்கின உடனே அங்கே மேலே இருந்த அந்த சுபாங்குவும் அந்த மாரீசனும் அவங்க அரக்கர் கூட்டமும் அங்கிருந்து கல்லெல்லாம் எடுத்து வீசுகிறாங்க. கைக்கு கடிச்சு என்னென்னமோ வீசுகிறாங்க. ஆனால் அந்த எது வீசினாலுமே அந்த வளையத்துக்கு உள்ளே கீழே விழறதில்லது. அப்படியே அந்த வளையம் எல்லாத்தையுமே பொசுக்கி அப்படியே நெருப்பாக்கி தூக்கி வீசிடுது. இதை பார்த்த உடனே மாரீசனுக்கும் சுபாங்குக்கும் என்ன செய்யறதுன்னு தெரில. அப்போது ராமர் வந்து மறுபடி வில்லு எடுத்து ஒரு அம்பு விடுறாரு. விட்ட உடனே அந்த கூட்டம் அத்தனையுமே புஷ்னு அப்படியே காற்று மாதிரி காணாமல் போயிடுறாங்க. அங்கே இருந்து அத்தனை அரக்கர் கூட்டத்தையும் ஒருத்தரையுமே காணும். அப்படியே அத்தனை பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க நம்ம ராமர் விட்ட அம்புனால. அப்படி வானத்திலேருந்து காணாமல் போயிட்டாங்க எல்லாரும். சரி, இவங்கெல்லாம் போயிட்டாங்க போல இருக்கு, எல்லாம் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா எல்லாரும் வானத்தை விட்டு இப்போ தரையில் வராங்க. இந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு அப்படியே சுற்றி அப்படியே ஒரு 1000 அரக்கர்கள் அப்படியே கதறிட்டு வராங்க. உடனே லக்ஷ்மணன் சர 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 சரன்னு நிறைய அம்பு அப்படியே வரிசையாக அந்த ரவுண்டாக சுற்றி அவங்க வரத்துக்கு முடியாமல் அத்தனை அம்பு வந்து அப்படியே சுற்றி போட்டுறாரு. அப்போ அந்த அம்பெல்லாம் அப்படி விட்ட உடனே என்னாச்சு, அது அப்படியே சுற்றி நின்று ஃபுல்லாக அப்படியே நெருப்பாயிடுச்சு. ஸோ அது ஃபுல்லாக அப்படியே சுற்றி ஒரு ஃபயர் வளையம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போது யாராலையுமே அந்த ஃபயரை க்ராஸ் பண்ணி உள்ளே வர முடியல, உள்ளே வந்து இந்த வேள்வியை டிஸ்டர்ப் பண்ண முடியல. அப்போ எல்லாம் தவிக்கிறாங்க. அந்த நெருப்பு அவங்க காலில் எல்லாம் படுது அவங்க தாண்டி வரும்போது. அப்போ அவங்க ட்ரெஸ்ஸில் அவங்க கால் எல்லாம் அப்படியே நெருப்பாகி பற்றி எரியுது. எல்லாம் அலறாங்க வழியில் அந்த அரக்கர்கள்லாம். இதை பார்த்துருன்னு மாரீசனும் அதுக்குள்ளே வந்து விழுந்து மாரீசனும் செத்து போயிடறான். அதுக்கப்புறம் சுபாங்கு மேலே இதை பார்த்து பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ராமர் என்ன செய்கிறார், மறுபடியும் ஒரு மந்திரம் சொல்லி மறுபடியும் அந்த வில்லு எடுத்து இன்னொரு அம்பு விடுறாரு அந்த சுபாங்குக்கு. அப்படியே அது போய் குத்தி சுபாங்குவும் அப்படியே செத்துறான், அழிஞ்சு போயிட்டான். அப்புறம் அந்த யாகம் முடிந்தது. அப்போது விஸ்வாமித்திரர் வந்து அந்த யாகம் முடித்ததுனால யாகத்திலிருந்து அவருக்கு ஒரு 3 அஸ்திரங்கள் கிடைக்கிது. அஸ்திரங்கள்னால் அதுவும் அம்பு தான். அம்பு வந்து ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லான அம்பு 3 வந்து அவருக்கு அந்த யாகம் முடிஞ்ச உடனே அவர் கைக்கு கிடைக்கிது. அப்போ அவர் அதை வந்து ராமர் கிட்ட கொடுக்கறாரு. ராமா, இந்த மூணு அஸ்திரமும் உனக்கு தான். இந்த மூன்று அஸ்திரங்களையும் உன்னோட அந்த அம்பார துணியில நீ வைத்து கொள்ள தகுதியானது. இந்த மூணு அஸ்திரங்களோட பவர் என்னன்னா, இது வந்து எங்க வேணாலும் நீ எந்த ஒரு இதை பார்த்து நீ வந்து இந்த அம்பு எய்திரையோ அந்த இலக்கை வந்து அது தவறாது. அதுக்கப்புறம் அது அதனோட வேலையை முடிச்சுட்டு திரும்ப உங்ககிட்டயே வந்துடும். ஸோ இதுதான் இந்த மூணு அஸ்திரங்களோட விசேஷம். அதனால் இது நான் வந்து உனக்கு அளிப்பதற்காகத்தான் இத்தனை தடையை மீறி இன்னைக்கு இந்த யாகத்தை முடித்து இதை பெற்றிருக்கேன், அதை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு ராமருக்கு அதை அந்த அஸ்திரங்களை முனிவர் கொடுக்கிறார். இப்படி ராமர் கதை இங்கே நடந்துட்டுருக்க இப்போது நம்ம மிதிலைக்கு போவோம். மிதிலையில் யார் இருக்காங்க? சீதா. இப்போ சீதாவும் அதே மாதிரி இப்போது நல்லா வளர்ந்து பெரிய பொண்ணாக ஆயிட்டாங்க. அவங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகு. சீதை வந்து நல்ல ஒரு எலுமிச்சம் பழம் மாதிரி ஒரு நல்ல அழகான கலர், அப்புறம் நல்ல வில் போன்ற வளைஞ்ச ஒரு புருவம், அப்படியே மீன் போல் ஒரு கண்ணு, அப்படியே வாழைத்தண்டு போல் ஒரு உடம்பு, அவ்வளோ ஒரு அழகு பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு தடவை பார்த்தா சீதாவோட முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம், அப்படி ஒரு அழகாக இருக்காங்க. அவங்களும் சீதைக்கு ஒரு மூன்று சகோதரிகளும் இருக்காங்க. அந்த ஜனக மகாராஜாவோட அரண்மனையில் அவங்க ஒரு விஷ்ணு கோவில் வச்சுருக்காங்க. அப்போது அவங்க விஷ்ணு கோயிலில் ஒரு சிவதனுசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஜனக மகாராஜாவோட பரம்பரையில் முன்னோர்கள் மூலமாக அவங்க எப்பவுமே அங்கே வந்து ஒரு சிவதனுசு வச்சு அதுக்கு டெய்லி பூஜை பண்ணுவார் நம்ம ஜனக மகாராஜா. தனுசுனா அதுவும் ஒரு வில்லு. அது வந்து பரம்பரை பரம்பரையாக அவங்க முன்னோர்களில் யாரோ ஒரு தவம் இருந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த சிவதனுசு. அந்த சிவதனுசை வந்து ஒரு அந்த கோயிலையே ஒரு மேடையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை யாராலையுமே எடுக்க முடியாது. அது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது தூக்கவே முடியாது. அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு சக்தி, அந்த மாதிரி அந்த சிவதனுசுக்கு ஒரு சக்தி, அதை யாராலும் அசைக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இதுக்குள்ள பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீதா தேவி சின்ன குழந்தையாக இருந்தபோது, அதாவது ஒரு 7-8 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு நாள் ஜனக மகாராஜா பூஜை செய்வதற்காக அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த சிவதனுசு வந்து அதனோட இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல நகர்த்தி வச்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் புரியல, யார் சிவதனுசை நகர்த்தி வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாரையும் கேட்குறாரு, யார் இந்த சிவதனுசை தொட்டது? ஏன்னா அதை யார் தொடவே கூடாது, ஏன் யார் இதை தொட்டது, இது எப்படி இடம் மாறிச்சு அப்படின்னு அவர் ரொம்ப கோபமாக கேட்குறாரு. அவர் கோபப்பட்டு அப்படி கேட்கும்போது சீதாவோட மூன்று சகோதரிகள், அது யாருன்னா சீதாவை இவங்க வந்து பூமியிலேருந்து கண்டு எடுத்ததுக்கப்புறம் ஜனக மகாராஜாவுக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது, அவரோட மகாராணிக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பேர் ஊர்மிளை. சீதைக்கு ஒரு தங்கை ஊர்மிளை. அதே மாதிரி ஜனக மகாராஜாவோட தம்பிக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தது, ரெண்டு பொன் குழந்தைங்க. ஒரு குழந்தை பேர் மாண்டவி, இன்னொரு குழந்தை ஸ்ருதகீர்த்தி. இப்போ இவங்க தான் நாலு பேர் சகோதரிகள் இந்த அரண்மனையில் விளையாடுறவங்க. இப்போ மகாராஜா வந்து இந்த வில்லை வந்து யார் எடுத்தது, யார் நகர்த்தி வச்சது அப்படின்னு கேட்டோன்னே இந்த மூணு பேரும் ஓடி வந்து சொல்கிறாங்க, தந்தையே சீதா தான் பால் விளையாடும் போது அந்த பந்து வந்து அந்த வில்லுக்கு அடியில் போய் விழுந்துச்சு, அப்போது சீதா தான் அதை எடுத்து வச்சுட்டு பால் எடுத்துகிட்டு விளையாடுறக்கு வந்தா அப்படின்றாங்க. அப்போ உடனே சீதா அங்கேருந்து ஓடி வரா, ஓடி வந்து, ஐயோ தந்தையே என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து தெரியாமல் அதை எடுத்து பால் எடுக்க வேண்டி எடுத்தேன், எடுத்துட்டு நான் திருப்பி எடுத்து அதே இடத்துல வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ போய் ஈஸியாக அப்படியே தூக்கி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிட்டான். இதை பார்த்த உடனே ஜனக மகாராஜாவுக்கு ஆச்சரியமே தாங்க முடியல. ஏன்னா ஒரு 60,000 பேர், அதாவது 60,000 அத்தனை பேர் சேர்ந்தால் கூட அந்த வில்லை தூக்கிறது கஷ்டம். அப்படி ஒரு வில், அது பவர், அந்த மாதிரி ஒரு சக்தி பெற்ற ஒரு வில்லு. அதை வந்து எப்படி சீதா இப்படி கையால் ஈஸியாக இப்படி தூக்கி இப்படி வச்சா, அப்போ இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அது என்ன அர்த்தம் தெரியலையே அப்படின்னு அவர் ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு அப்புறம்தான் அவர் ஒரு முடிவுக்கு வராரு. இந்த சிவதனுசை யார் வந்து தூக்கி நான் ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவர் அப்போவே ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஏன் சிவதனுசை வந்து சீதாவால் தூக்க முடிஞ்சுது அப்படின்னா, எப்படி மகாவிஷ்ணுவோட அவதாரமாக ஸ்ரீராமர் பிறந்தாரோ அதே மாதிரி மகாலட்சுமியோட அவதாரம்தான் சீதையும். அதனால தான் சீதையால் அந்த வில்லை தூக்கி வைக்க முடிந்தது. அப்போது சீதை வந்து எப்பவுமே மகாவிஷ்ணுவை வேண்டிகிட்டே இருப்பாள். கோயிலில் போகும்போதெல்லாம் மகாவிஷ்ணு வந்து எனக்கு ஒரு நல்ல கணவர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் போய் சாமிக்கிட்ட வேண்டிக்குவான். இப்போது அவளுக்கு கல்யாணம் பண்ணுற வயசாயிடுச்சு. அதனால் ஜனக மகாராஜா ஏற்கனவே என்ன நினச்சிருக்காரு, இந்த சிவதனுசை யார் தூக்கி வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அவர் ஒரு முடிவெடுத்திருக்கார் இல்லையா. அதனால் கல்யாணத்துக்காக ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த சுயம்பரத்துக்கு அந்த சுற்றி பற்றி இருக்கிற எல்லா மன்னர்களையும் கூப்பிடுவாங்க. அந்த எல்லா மன்னர்களும் அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சுயம்பரம் அன்னைக்கு ஒவ்வொருத்தராக வந்து அந்த வில்லை தூக்கி வளைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். யார் அதில் ஜெயிக்கிறாங்களோ, யாரால் அந்த வில்லை வந்து தூக்கி வளைக்க முடியுதோ அவருக்கு தான் சீதை மனைவியாவாள். ஸோ இந்த சுயம்பரம் நடத்துறதுக்காக இப்போது மகாராஜா ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா. அப்போது ஒரு நாள் என்ன நடக்குது, சீதை மகாவிஷ்ணு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த சகோதரிகள் மூணு பேரும் ஓடி வராங்க. வந்து சீதை எங்கே, சீதை எங்கே, நான் சொன்னேன்ல அவள் கோயிலில் தான் இருப்பானே அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வராங்க. அப்போ சீதை கேட்குறாள், என்ன விஷயம் சொல்லுங்கள் மூணு பேரையும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சீதை அப்பா வந்து நமக்கு உனக்கு சுயம்பரம் நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் நீ எப்பப்பாரு மகாவிஷ்ணுவை போய் எனக்கு நல்ல கணவன் நல்ல கணவன் வேணும்னு நீ வேண்டிகிட்டு இருக்க, நீ வேண்டிக்கிற அந்த உன்னோட கணவன் வந்து எங்கே இருக்காரோ, எங்கே பிறந்திருக்காரோ, அவரை வந்து நம்ம மகாராஜா நம்ம தந்தை இந்த சுயம்பரத்துக்கு கூப்பிடுவாரோ மாட்டாரோ, அவர் கூப்பிட்டா தானே அவர் வர முடியும், அப்போ தானே உனக்கு நீ நினைக்கிற மாதிரி அந்த கணவன் உனக்கு கிடைப்பார் இப்படின்னு எல்லாம் கேலி பேசி சிரிக்கிறாங்க. அப்போ சீதைக்கு மனசுக்குள்ளே ஒரு கலக்கமாகுது. அப்போ சீதை மகாவிஷ்ணுவோட சிலையை பார்த்து கும்பிட்டு, சுவாமி நீங்கள் எந்த அவதாரமானாலும் உங்களையே நான் மாலையிடணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எங்கிருந்தாலும் என்னை தேடி வந்து என்னை ஏற்றுக்கொள்வீர்களா பிரபு அப்படின்னு கண்ணில் கண்ணீரோட கேட்குறாங்க. அதற்கு அடுத்த நாள் சீதை கண்ணாடி முன்னால் உட்காந்து தன்னை அலங்கரிச்சிட்ருக்காங்க. இந்த சகோதரிகள் மூன்று பேரும் ஓடி வராங்க. ஓடி வந்து, சீதை உனக்கு தெரியுமா நம்மோட தந்தை எல்லா மன்னர்களுக்கும் அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார் உன்னோட சுயம்பரத்துக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உன்னோட சுவாமியும் வர வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க மூணு பேரும். சீதைக்கு ஒரே வெட்கமாக வருகிறது. வெட்கப்பட்டு சீதையும் சிரிக்கிறாள். அதே நேரத்தில் இங்கே விஸ்வாமித்திரர் ஆசிரமத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. விஸ்வாமித்திரர் ஒரு திண்டு மேலே உட்கார்ந்து பேசிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் ராமன், ஒரு பக்கம் லக்ஷ்மணன், ரெண்டு பேரும் தரையில் அமர்ந்து அவருக்கு காலை அமுக்கி விடுறாங்க. அப்படியே காலை அமுக்கி அவருக்கு பணிவிடை செய்துட்ருக்காங்க. அப்போது விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, ராமா நான் உனக்கு கொடுத்த இந்த மூணு திவ்ய அஸ்திரங்களும் மிகவும் பெருமை வாய்ந்தது, அதை வந்து நீ பத்திரமாக வச்சுக்கோ. இந்த அஸ்திரங்களை வந்து நீ எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அது இந்த மனித குலத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் நீ அதை பயன்படுத்தணும். பலமற்றவர்களுக்கு நீ பலமாக இருக்கணும். அதர்மம் செய்யும் அதர்மவாதிகளை வதம் செய்வதற்கு மட்டும்தான் நீ வந்து அந்த திவ்யாஸ்திரங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்க்க வராரு, விஸ்வாமித்திர முனிவரை பார்க்க வராரு. அப்போ யார் அது அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, குருநாதா என்னை வந்து ஜனக மகாராஜா அனுப்பி வச்சாரு. ஜனகர் வந்து மிதிலையில் தன்னுடைய மகளுக்கு சுயம்பரம் நடத்துறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காரு. அப்போது அந்த சுயம்பரத்துக்கு முன்னாடி அவர் உங்களுடைய ஆசி பெறணும் அப்படின்னு உங்களை எதிர்பார்க்குறாரு அங்கே வர்றதுக்கு அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் விஸ்வாமித்திரர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட லக்ஷ்மணன் கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, ராமா லக்ஷ்மணா, மிதிலையில் ஜனக மகாராஜாவின் அரண்மனையில் ஒரு சிவதனுசு இருக்குது. அது சிவனே அவர்களுக்கு வழங்கிய ஒரு தனுசு, அதை யாராலும் அசைக்க முடியாது. தேவர்களாலும் அசைக்க முடியாது, அரக்கர்களாலும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த ஒரு சக்தி பெற்ற சிவதனுசு அங்கே இருக்குது. ஜனக மகாராஜாவும் ரொம்பவும் பெருமை வாய்ந்தவர். அவருடைய மகள் ஜானகியும் நான் மிதிலைக்கு கட்டாயம் போகணும். அதற்கு நீங்கள் ரெண்டு பேருமே என் கூட மிதிலைக்கு வரணும். வந்து அந்த சிவதனசை நீங்களும் பார்க்கணும், அது ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் விஸ்வாமித்திரரை பணிஞ்சு, குருதேவா உங்களோட உத்தரவு கட்டாயம், நாங்களும் உங்களுடன் வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட அத்தியாயம் 8 8 முடிஞ்சுது. இனி ராமர் சீதை எப்படி சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அடுத்த அத்தியாயங்களில் வரும். ஓகேவா குழந்தைகளே, எப்படி ராமாயண கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக போதா? அடுத்தடுத்த அத்தியாயங்கள் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஓகேவா, நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.